அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 22 திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படாத திமுக தலைவர் கருணாநிதி இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எழுப்பியுள்ள கேள்வி,
திமுக தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லையே, துணிவிருந்தால் வந்திருக்கலாம், வந்திருக்க வேண்டும்.
இலங்கை கிளிநொச்சியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட நடைப்பயணம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்து,
சொந்த இடத்துல நிமதியாக வாழக்கூடிய வகையில அரசாங்கம் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள ஏமாற்றம் வேதனையும் தமிழ் மக்களிடம் இருக்கு
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் தங்கவேல்.
இஸ்லாமியவாத தீவிரவாதி ஒருவர் கலாச்சார பாரம்பரிய சின்னங்களை சேதப்படுத்துவதை போர்க்குற்றத்திற்கு நிகராக கருதி நடத்தப்பட்ட முதல் விசாரணையில் டிம்பக்டுவில் சிறப்புமிக்க மசூதிகளை அழிக்க திட்டமிட்ட குற்றத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ளார். அகமது அல் ஃபக்கீஹ் அல் மஹ்டி தனது செயல்களுக்காக வருந்துவதாகவும் எந்த ஒரு முஸ்லீமும் தன்னை போன்று செய்ய வேண்டாம் என்றும் அவர்
கேட்டுக்கொண்டுள்ளார்.
தலைமை வழக்கறிஞர் ஒட்டுமொத்த மக்களின் மரியாதைக்கு களங்கம் விளைவிக்கும் செயலாக இது உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மனித உரிமை குழுக்கள் மக்களுக்கு எதிராக புரிந்த குற்றங்களுக்காக ஹல் மஹ்டி தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர்.
சிரியா நகரமான அசாகாவில் மீண்டும் மோதல் தொடங்கியுள்ளது. குர்திய ஓய்பிஜி படை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் கடைசி மாவட்டங்களில் மீண்டும் தனது தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. சிரியாவின் மனித உரிமை ஆர்வலர் குழு இந்த தாக்குதல் திங்கட்கிழமையின் தொடக்கத்தில் தொடங்கியது என்றும், கிழக்கு அண்டை பகுதி மற்றும் அரேபியாவின் பெரிய மாவட்டமான வாரியன் குர்திய படைகள் கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளது. சிரியா போர் விமானங்கள் வானில் தென்பட்ட போதிலும் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றதாக செய்திகள் இல்லை.
சிரியா மீது தாக்குதல் நடத்த ஈரானின் விமான தளத்தை பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. டெக்ரானில் உள்ள ரஷ்ய தூதர், ரஷ்யா தனது உபகரணங்களை தற்போது விலக்கிக் கொண்டாலும் எதிர்காலத்தில் ஈரானின் விமான தளத்தை பயன்படுத்த ரஷ்யாவிற்கு எந்த தடையையும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உசைன் டெகான் ஈரானின் விமான தளத்திலிருந்து ரஷ்யா செயல்படுவது குறித்து வெளிப்படையாக தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்.
ஆப்கானிஸ்தானில் தென் மாகாணமான ஹெல்மண்டின் தலைநகரான லஷ்கர் கேவுக்கு நேட்டோ படைகளுக்கு உதவ சுமார் 100 அமெரிக்க படையினர் அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்க படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டையில் தாலிபான்களுக்கும் ஆப்கான் படையினருக்கும் இடையே கடும் சண்டை துவங்கியதால் லஷ்கர் கே நகர் தீவிரவாதிகளின் பிடியில் வரக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டது. அந்த பகுதியிலிருந்து சமீப வாரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து விட்டதாக மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார்.
4000 பேர் கொண்ட சக்தி வாய்ந்த ஐநாவின் பாதுகாப்பு படையை நாட்டில் பயன்படுத்தி முன்னோக்கி செல்லுமாறு தெற்கு சூடானை அமெரிக்க செயலர் ஜான் கெரி வலியுறுத்தியுள்ளார். கென்ய அதிபர் உஹுரு கென்யட்டா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு நைரோபியில் இவ்வாறு கெரி தெரிவித்துள்ளார். தெற்கு சூடானின் தலைவர்கள் சொல்லாலும் ஒப்பந்தத்தாலும் சமாதான உடன்படிக்கையை முழுவதுமாக அமல்படுத்துவது குறித்து உறுதியளிக்க வேண்டும் என்றும், நாட்டை உள்நாட்டு போருக்கு இட்டு செல்லும் செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலம் குறித்து ஆலோசிக்க இத்தாலி, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தலைவர்கள் இன்று சந்தித்து பேசுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற பிரிட்டன் தயாராகிக் கொண்டிருப்பதால் தங்களின் நிலையை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக மாட்டியா ரென்சி மற்றும் பிரான்சுவா ஒலாந்த் ஆகிய தலைவர்கள் இடையே அமையவுள்ள பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கைகளை இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
காவல்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதக் கூட்டத்தில் கலந்து கொண்டால் திமுக ஆட்சி காலத்தின் போது சட்டம் ஒழுங்கு எவ்வாறு சீர்கெட்டிருந்தது என்பது குறித்து விவாதிக்கப்படும் என்றும், அதற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்க இயலாது என்கிற காரணத்தால்தான் திமுகவினர் எவரும் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தான் கருதுவதாக தமிழக முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா தெரிவித்தார். காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகளை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த முதலமைச்சர் ஜெயலலிதா, இடைநீக்கம் செய்யப்படாத திமுகவின் தலைவர் கருணாநிதி கூட இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார்.
2006 நாங்கள் எதிர்கட்சி வரிசையிலே இருந்த போது அனைத்து இந்திய அண்ணா திமுக உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நேரத்தில் அவ்வாறு சஸ்பெண்ட் செய்யப்படாத ஒரே சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று எங்களது கருத்துக்களை எடுத்துரைக்கவில்லையா? அந்த துணிச்சல் என்றைக்காவது திமுக தலைவருக்கு இருந்ததுண்டா? திமுக தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லையே. துணிவிருந்தால் வந்திருக்கலாம், வந்திருக்க வேண்டும், பேசியிருக்க வேண்டும்
என்றார் ஜெயலலிதா. ஜெயலலிதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் முகாந்திரமாக திமுக தலைவர் கருணாநிதி இன்று தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அடிக்கின்ற காற்றின் வேகத்திலே கோபுரத்தின் உச்சியில் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து விட்டதாக எண்ணி இருமாப்பு கொள்ள வேண்டாம். காற்று இன்னும் கொஞ்சம் வேகமாக அடித்தால் இலை எங்கே போய் விழும் தெரியுமா? நிமிர்ந்து நிற்கின்ற கப்பல்கள் கவிழவும் நேரலாம், தரை தட்டவும் நேரலாம், கவிழ்ந்த கப்பல்கள் நிமிரவும் செய்யலாம், பயணம் தொடரவும் செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்த திமுகவின் 8 உறுப்பினர்களும் சபாநாயகரின் போக்கு ஏற்கக்கூடியதாக இல்லை என குற்றம் சாட்டினர். இதற்கிடையே தமிழகத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் சபாநாயகர் தனபால் உள்ளிட்டோருக்கு அது தொடர்பாக விளக்கம் அளிக்க கூறி நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சர்ச்சைகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதும் கூட, இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ளும் என்பதால் தாங்கள் காத்திருக்கப் போவதாகவே அவர் தெரிவித்தார்.
நீதிமன்றம் இது குறித்து விசாரணை நடத்த இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிற காரணத்தால நாங்கள் பொறுத்திருந்து நீதிமன்றத்தினுடைய
என்றார் மு க ஸ்டாலின். முன்னதாக இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தின் போது தமிழக காவல்துறையை மேலும் நவீனமயமாக்கவும், காவலர்கள் நலனை மேலும் பாதுகாக்கவும் 193 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார். மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கென 15 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வெளியிட்டார்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, வழக்கறிஞர்களை முறைப்படுத்தும் சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வழக்கறிஞர்களின் பணி இடைநீக்கத்தை இந்திய பார் கவுன்சில் முழுமையாக ரத்து செய்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு பிரியா.
வழக்கறிஞர்களை முறைப்படுத்தும் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வழக்கறிஞர்களின் பணி இடைநீக்கத்தை முழுவதுமாக ரத்து செய்து இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் இத்தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக தவறிழைக்கும் வழக்கறிஞர்களை நீதிமன்றம் தாமே முன்வந்து தண்டனை வழங்கும் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 மாதங்களாக வழக்கறிஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கடந்த ஜூலை 24 தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக போராட்ட அறிவிப்பை வெளியிட்ட வழக்கறிஞர்களை இடைநீக்கம் செய்து இந்திய பார் கவுன்சில் உத்தரவிட்டது. இந்நிலையில் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும்படி வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பிய வழக்கறிஞர்களின் நன்னடத்தை உள்ளிட்ட விவரங்களுடன் இடைநீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு எதிரான எவ்வித செயல்களிலும் ஈடுபடவில்லை என தமிழ்நாடு மற்றும் புதுவை பார் கவுன்சில் இந்திய பார் கவுன்சிலுக்கு அறிக்கை தாக்கல் செய்தது. தமிழ்நாடு மற்றும் புதுவை பார் கவுன்சிலின் பரிந்துரையை ஏற்று வழக்கறிஞர்கள் மீதான பணி இடைநீக்க உத்தரவை முழுவதுமாக ரத்து செய்துள்ளதாக இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா தான் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இந்த இடைநீக்க உத்தரவு தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக இந்திய பார் கவுன்சில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
விஷ்ணு பிரியா வழங்கிய குறிப்பது, பிலிகுண்டு நீர்த்தேக்கத்திலிருந்து தமிழகத்துக்கு உடனடியாக 50 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது செய்தியாளர் தங்கவேல்.
கர்நாடக அரசு தமிழகத்துக்கு உடனடியாக பிலிகுண்டலுவில் இருந்து 50 TMC தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ள மனுவில், காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவின்படி கர்நாடக அரசு ஆகஸ்ட் 19 நிலவரப்படி தமிழகத்துக்கு 50.52 TMC தண்ணீர் பற்றாக்குறை வைத்திருக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையில் 28 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது. காவிரி பாசன பகுதியில் உள்ள 15 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்ய இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை. சாகுபடியை உடனடியாக துவங்காவிட்டால் 40 லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மேலும் தண்ணீர் விடாமல் தாமதப்படுத்துவதால் வடகிழக்கு பருவமழையால் அந்த பயிர்கள் கடுமையாக நாசமாகும் சூழ்நிலையும் ஏற்படும் என தமிழக அரசு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. பிலிகுண்டுலுவில் இருந்து கர்நாடக அரசு உடனடியாக 25 TMC தண்ணீரை 10 நாட்களுக்குள்ளும் மீதமுள்ள 25 TMC தண்ணீரை அடுத்த 3 வாரங்களுக்குள்ளும் திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளது.
தங்கவேல் வழங்கிய குறிப்பது. இனி இலங்கை கண்ணோட்டம். கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உள்பட 3 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி உத்தரவிட்டார். இது தொடர்பான செய்தியை தருகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச உட்பட 3 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிபதி உத்தரவிட்டார். இதன்படி ஒவ்வொரு சந்தேக நபரும் 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையின் கீழ் விடுதலை செய்த நீதிபதி சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதாக அறிவித்தார். சாட்சியாளர்களை அச்சுறுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சந்தேக நபர்களுக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அவ்வாறான புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடை வரை விளக்க மறியலில் வைக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ 45 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கருப்பு பணத்தை பயன்படுத்தி ஹெலோகோப் எனும் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்ததாக போலீசார் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டால் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக போலீசார் அறிவித்தனர். ஆனால் போலீசாரின் வேண்டுகோளை தள்ளுபடி செய்த நீதிபதி சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க தீர்மானித்தார். அதன் பின்னர் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள அரசாங்கம் தற்போது ராஜபக்ச குடும்பத்தினரை பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.
கேஎஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரி இன்று கிளிநொச்சியில் நடைப்பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடகிழக்கு பிரதேசங்களில் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என கோரி இன்று கிளிநொச்சியில் நடைப்பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நடைப்பயணத்தின் முடிவில் கிளிநொச்சி நகர ஐநா அலுவலகத்தில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கிராம அபிவிருத்தி சங்கங்களின் சமாசம், பொது அமைப்புகள் மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன.
தமிழர் தாய பகுதிகள் வந்து புத்த சிலைகள் மற்றும் புத்த விகாரைகள் அமைப்பதை கண்டித்தும் தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் மீள்குடியேற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் போர்க்குற்றம் தொடர்பாக பன்னாட்டு விசாரணையை வலியுறுத்தி நாங்கள் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்திருந்தோம்
என்றார் கிளிநொச்சி மாவட்ட கிராம அபிவிருத்தி சங்கங்களின் சமாச தலைவர் கற்பையா ஜெயக்குமார் அவர்கள். தமிழர் பிரதேசங்களில் புத்தர் சிலைகளும் பௌத்த விகாரைகளும் அத்துமீறிய வகையில் அமைக்கப்பட்டு வருவது முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது.
தமிழர்களுடைய வழிபாட்டுத் தலங்களுக்கு சொந்தமான காணிகளிலே அத்துமீறி இராணுவ துணையுடன் புத்த விகாரைகளும் புத்தருடைய சிலைகளும் நிறுவப்பட்டு வருகின்றது. இது தமிழர்களுடைய இறைமையை பாதிக்கின்ற ஒரு விடயம், தமிழர்களுடைய வழிபாட்டுத் தன்மையை இல்லாது அளிக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். கிளிநொச்சி இரணைமடு கனகாம்பி அம்மன் ஆலயத்தின் அருகோடு புத்த சிலையுடன் கூடிய விகாரை ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. இதே போன்றுதான் கொக்குளாய் கர்ணாட்டாங்கனி விநாயகர் ஆலயம் அருகாயும் ஒரு புத்த விகாரை அமைக்கப்படுகின்றது. இதனை இடை நிறுத்த சொல்லியும் அதில் நிறுவக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம்
என்றார் ஜெயக்குமார் அவர்கள். நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதே இந்த நடைப்பயணத்திற்கான முக்கிய காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறுகின்றார்.
நல்லாட்சி அரசின் பெயரில் ஒரு வாக்குறுதி நடவடிக்கை தமிழர் பிரதேசங்களில் நடைபெறுகிறது. தமிழர்களுடைய நிலங்களில ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்வது போல வெளியில காட்டுவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்கிறதே தவிர அவர்களுடைய சொந்த இடத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய வகையில அரசாங்கம் இன்னும் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஏமாற்றம் வேதனையும் தமிழ் மக்களிடம் இருக்குது
என்றார் ஸ்ரீதரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.